2015 அக்டோபர் மாத தென்றல் இதழில் ஆத்ம சாந்தி புதினத்தில் கேந்திரா அறிந்த உண்மை அத்தியாயம் 18 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை திருவலுக்கேணி ஒன்று குடித்தன வீட்டில் பெற்றோரோடு வசிக்கும் பரத் மோட்டார் இன்ஜினியரிங்கில் நாட்டம் உள்ளவன். அனுபவ அறிவு இருந்தாலும் முறையான பொறியியல் கல்வி இல்லாததால் சட்டப்படிப்பை முடித்து குமாஸ்தா வேலைக்கு முயற்சிக்கிறான். அதிர்ஷ்டவசத்தால் கேந்திரா மோட்டார்ஸ் நிறுவனர் விஸ்வநாத்தின் மகள் கேந்திராவுக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்து அவள் மனதில் இடம் பிடிக்கிறான். உலகை புரட்டி போடும் எரிபொருள் தேவையில்லா வாகன இன்ஜின் தயாரிக்கும் ப்ராஜெக்டை துவங்கிய விஸ்வநாத் தன் குழுவில் பரத்தை இணைத்துக் கொள்கிறார். கேந்திரா மோட்டார்ஸின் போட்டி கம்பெனியான வெளிநாட்டின் நிறுவனம் KTK மோட்டார்ஸ் உரிமையாளர்கள் விஸ்வநாத்தின் முயற்சியை குலைக்கும் சதியில் பல வழிகளில் ஈடுபடுகிறார்கள். அவற்றுள் ஒன்று பரத்தை தீர்த்து கட்டிவிட்டு அவனிடத்தில் தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை அமர்த்தி விஸ்வநாத்தின் ரகசியங்களை திருடுவது. இந்த சதியில் தற்செயலாக பரத்தின் நண்பர் மனோகரின் தந்தை கனகராஜ் உயிரிழக்கிறார். விடுப்பு முடித்து அலுவலகம் திரும்பும் பரத்தை தன் குழுவில் இருந்து நீக்கிவிட்டதாக விஸ்வநாத் கூறுகிறார். அதற்கான உண்மை காரணம் அறியாத பரத் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் பாட்டி வள்ளியம்மாளை சந்திக்க செல்கிறான். இனி ஒரு வினாடி திகைத்தாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு, நான் சென்னையிலிருந்து வரேன், என் பேர் பரத், சொல்லிக்கிறா போலே ஒரு ஆள் இன்னும் ஆகல, உங்க பேட்டியை இந்த பத்திரிகையில பார்த்தேன், உடனே உங்களை நேர்ல பாக்கணும்னு ஒரு ஈர்ப்பு. அத்தோட சென்னையில நான் பார்த்து வந்த வேலையிலையும் மனசு நிலைக்கல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா இங்க உங்க கூட கிராமத்துல கொஞ்ச நாள் தங்கி என்னால முடிஞ்ச வேலை செய்யலாம்னு பாக்குறேன். தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் மட்டும் நீங்க வழி பண்ணினா ஒத்தாசையா இருப்பேனே தவிர உபத்திரவமா இருக்க மாட்டேன் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் பரத். அவன் பேசி முடிக்கும் வரை அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த வள்ளியம்மாள், தண்ணியில போட்ட பட்டாசுக்கா மாதிரி பட படன்னு பேசுற, பட்டணத்துக்காரங்களுக்கு இவ்வளவு பேச தெரியும்னு இப்பத்தான் பாக்கிறேன். எங்க கிராமத்து மனுஷங்க மாதிரியே மனசுல உள்ளத அப்படியே கொட்டிட்டியே, ஆனா உன் பேச்சுல ஒரு வெசனம் புலப்படுது. வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை பத்தி வேற விவரம் எதுவும் கேட்காதீங்க ஆத்தா, உங்களை நான் ஆத்தான்னு கூப்பிடலாமா? தயங்கி வாரே கேட்டான். தன்னுள்ளே பொங்கி வந்த இதே நீ என் பேரண்டா, என் சாமிடா என்ற எண்ணங்களுக்கு வேறு வார்த்தைகளால் வடிகால் வெட்டினான். இங்க எல்லாரும் என்ன அப்படித்தான் கூப்பிடுறாங்க, நீயும் கூப்பிட்டுக்க. சரி, நான் ஒரு விவரமும் உன்னை பத்தி கேட்கல, உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும், அது என்னவோ தெரியல, நீ எது கேட்டாலும் மறுக்காம செய்திடணும்னு ஒரு எண்ணம் வாஞ்ச. எந்த ஜென்மத்து பந்தமோ, உள்ளாரவா, இதோ இந்த அறையில தங்கிக்க, மத்த விவரம் எல்லாம் சிரம பரிகாரம் பண்ணப்புறம் பாத்துக்கலாம் என்று உள்ளே பரத்தை அழைத்து போனாள். தான் வந்த காரியம் இவ்வளவு எளிதாக முன்னேறும் என்று பரத் நினைக்கவில்லை. ஆனாலும் இந்த கிழவி மகா அழுத்தம், தன்னை தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லையே என்று நினைத்தான். அதே நேரம் ஒருவேளை அவளுக்கு தன்னை நிஜமாகவே யாருந்து தெரியவில்லையோ என்று குழம்பினான். எதுவானாலும் அவளாக தன்னை யாருந்து காட்டிக்கொள்ளாதவரை ஒரு மூன்றாவது மனிதன் போலவே நடந்து கொள்வது என்று தீர்மானித்தான். அந்த அறை 10x10 என்ற அளவில் சிறியதாயிருந்தாலும் நேர்த்தியாக இருந்தது. சாணம் போட்டு மெழுகப்பட்ட தரை சொரசொரப்பாயிருந்தாலும் காலுக்கு இதமாயிருந்தது. அறையின் 4 புறமும் அளவு பிடித்து வரைந்தாற்போல் மாக்கோலமிட்டிருந்தது. ஒரு மூலையில் கயிற்றுக்கட்டிலும் அதன் தலைமாட்டில் வெளியே வேப்ப மரங்களை பார்த்த வண்ணம் குழுவுள் காற்றை உள்வாங்கும் ஜன்னலும் தலையை இடிக்காமல் சற்றே ஏற்றி வேயப்பட்ட மங்களூர் ஓடுகளும் பரத்தை ஒரு புது உலகத்துக்கு கூட்டி போயின. பிரயாண அலுப்பு தீர குளித்துவிட்டு ஓய்வெடுக்க தீர்மானித்தான். அப்போதுதான் அந்த அறையில் ஓரமாக மாட்டப்பட்டிருந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தை பார்த்தான். ஒரு கணம் அந்த புகைப்படத்தில் இராணுவ உடையில் சிரித்து கொண்டிருக்கும் உருவத்தை பார்த்து, அட, எப்போது நாம் இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டோம் என்று ஆச்சரியப்பட்டான். பிறகு உற்று பார்த்து அது 1940 எடுத்த படம் என்று தெரிந்து கொண்டான். இது நம்ம தாத்தாவா இருக்கலாம், நம்மளோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்காரே, அவரை மாதிரியே நாம இருக்கிறதாலே வள்ளியம்மாளுக்கு நிச்சயம் நாம் இவள் பேரன் என்பது தெரிந்துதான் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை பார்த்ததும் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாள். அப்புறம் ஏன் இவள் தான் யார் என்று காட்டிக்கொள்ளவில்லை? இதற்கு பின்னால் ஏதோ கதை இருக்கிறது. அது தெரிந்தால் ஏன் இவள் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இங்கே கிடைக்கிறாள் என்பதும் தெரிந்துவிடும். இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு உடனே அந்த போட்டோவை கழட்டி தன் பெட்டிக்குள் பதுக்கிக் கொண்டான். கிட்டத்தட்ட அதே நேரம் வள்ளியம்மாள் அந்த போட்டோ அந்த அறையில் இருப்பது நினைவுக்கு வந்தவளாக எப்படியாவது பரத்தின் கண்ணில் படுமுன் எடுத்து வைத்து விட வேண்டும் என்று உள்ளே கிடுகிடுவென நுழைந்தாள். என்ன ஆத்தா அறக்க பறக்க வரீங்க? உனக்கு வெந்தி தண்ணி குளிக்க எடுத்து வச்சிருக்கேன். பட்டணத்துக்காரங்களுக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காதுன்னு தெரியும். நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அப்புறம் உனக்கு இங்க கூட்டு பண்ணைய சுத்தி காட்ட சொல்லியிருக்கேன். ஒரு நட போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த புகைப்படம் மாட்டியிருந்த சுவரை நோக்கினாள். அங்கு அந்த புகைப்படம் காணாமல் வெற்று ஆணி மட்டும் தென்பட்டதும் கொஞ்சம் குழம்பி போய் வேறெங்காவது எடுத்து வைத்து விட்டோமோ என்ற நினைவரையில் துழாவினாள். போன ராத்திரி கனவும் அதை எடுத்து தான் அந்த புகைப்படத்தை அணைத்துக் கொண்டு அழுததும் நினைவு வந்தது. ஒருவேளை அப்படியே கைமறதியாக எங்கோ வைத்திருப்போம், தேடி பார்க்கலாம் என்று நினைத்தாள். அவளை கொஞ்சம் சீண்டும் நோக்கத்தோடு, என்ன ஆத்தா ஏதோ தேடுற மாதிரி இருக்கு, ரொம்ப முக்கியமான எதையோ தொலைச்சிட்டாப்புல தெரியுது என்று கொக்கி போட்டான். என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா தேடித்தரேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு விடுவனே. அந்த அறையை விட்டு வெளியேறினாள் வள்ளியம்மாள். பரத் இப்படி நிம்மதியாக வலவனூரில் யாருக்கும் சொல்லாமல் வந்து மறைந்திருக்க அவனை தேடும் முயற்சியில் கேந்திராவும் வினையும் தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தார்கள். விஸ்வநாத் எப்படியாவது பரத்தை ஓரிரு நாளில் தேடிக்கொண்டு வந்து விடுவார்கள். அவனை மறுபடி உதவியாக வைத்துக் கொண்டு 30 நாளில் வெள்ளோட்டத்தை முடித்து விடலாம் என்று நம்பிக்கையாயிருந்தவர் பரத்தை பற்றி எந்த தகவலும் எவரிடமும் இல்லை என்று அறிந்து நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தார். வாணியும் டாக்டர் மித்திரனும் தங்களால் முடிந்தவரை அவர் நம்பிக்கையை இழக்காமல் வெள்ளோட்டத்துக்கான ஏற்பாடுகளில் முனைய உழைத்துக் கொண்டிருந்தனர். கேந்திரா பரத்தை தேடும் முயற்சியை நம்பிக்கையான அதே நேரம் முழு நேரமாக யாரிடமாவது ஒப்படைக்க நினைத்து கடைசியில் மனோகர் தான் அதற்கு சரியான ஆள் என்று தீர்மானித்தாள். மனோகரை உடனே பார்க்க வேண்டும், அதுவும் தானே நேரில் போனால்தான் பரத்தை தேடும் முயற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று நினைத்து காலம் தாழ்த்தாமல் மனோகரின் அலுவலகத்துக்கே போனாள். போகும் வழியில் மனோகருக்கு போன் செய்து தான் அவனை அவசரமாக பார்க்க வருவதாகவும் தனக்காக அலுவலகத்தில் காத்திருக்குமாறும் கேட்டுக்கொண்டாள். கதிரேசன் விடுப்பில் போய்விட்டதால் தானே டிராபிக்கை சபித்துக் கொண்டு நகரின் பரபரப்பான பகுதியில் இருந்த அந்த அலுவலக வளாகத்தை வந்தடைந்தாள். அலுவலகம் விடும் நேரமானதால் மணிக்கணக்கான டிராபிக்கை கடந்து வருவதற்குள் சூரியன் தன் அன்றைய டியூட்டியை முடித்துக்கொண்டு மேற்கே டாட்டா காட்டிவிட்டான். மெல்ல சாயங்கால சிவப்பு வானத்தில் வெற்றிலைக்கரை போல கருக்க தொடங்கியது. மனோகர் அலுவலகத்தை விட்டு கிளம்பும் முன் அவனை பிடித்து விட வேண்டும் என்று கேந்திரா கார் கதவை கூட பூட்டாமல் விடுபடுவன லிஃப்டை அடைந்தாள். எங்கெங்க போகணும்? வீட்டுக்கு போகும் அவசரத்தில் இருந்த ஒரு நீலச்சட்டை அந்த இடத்துக்கு அந்நியமான பளபளப்பில் இருந்த கேந்திராவை கேட்டது. 7வது மாடி என்று லிப்டின் பொத்தானை பொறுமையில்லாமல் அழுத்தியவாறே பதில் சொன்னாள். 5 மாடி வரைக்கும் தான் வேலை பண்ணோம், அப்புறம் 2 மாடி நடக்கணும். மெயின்டெனன்ஸ்க்கு சொல்லி சொல்லி காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, பார்த்து போங்க. கேந்திராவை மனதில் சுமந்து கொண்டு நீலச்சட்டை 21 நம்பர் பஸ்ஸை பிடிக்க ஓடியது. 5வது மாடியிலிருந்து சற்றே இருளான பான்பரா கோலம் போட்ட சுவர்களையும் குறுகலான மாடிப்படிகளையும் நிதானமாக கால் வைத்து கடந்தாள் கேந்திரா. மனதுக்குள் இதற்கெல்லாம் பரத்தை சபித்தாள். 7வது மாடிக்கு முதல் படியில் கால் வைக்கும் போது அவளுக்கு பரிச்சயமான குரல் கேட்டது. மாடிப்படிகளுக்கும் அலுவலகம் மற்றும் லிப்ட் இருந்த பகுதிகளையும் இணைக்கும் குறுகிய காரிடாரில் 2 உருவங்கள் புகைப்பிடித்தவாறே பேசிக் கொண்டிருந்தது. மாடிப்படியின் வளைவில் இருளில் இருந்த கேந்திராவுக்கு தெரிந்தது. கீற்றான வெளிச்சத்தில் அந்த 2 பேரில் ஒருவர் சக்கரவர்த்தி என்பது தெரிந்தது. இவர் எங்கே இங்கு? மற்றவர் பேசுவதை ஒட்டு கேட்க கூடாது என்று தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நாகரிகம் உறுத்தினாலும் உள்ளுணர்வு அவர்கள் பேச்சை மறைத்து நின்று கேட்க தூண்டியது. சக்கே, மறுபடி கேந்திரா மோட்டார் ஷேர் விலை ஏறிச்சு பாத்தீங்களா? 2 நாள்ல அந்த விஸ்வநாத் புது ப்ராடக்ட் ரிலீஸ் பத்தி அறிவிச்ச உடனே காட்டுத்தி மாதிரி மார்க்கெட்டே பத்திக்குச்சு. அவர் சொன்ன மாதிரி இன்னும் 30 நாள்ல ப்ராடக்ட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டா நாம பட்ட எந்த பாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். கைலாஷ், உனக்கு எப்பவும் அவசரம்தான். இந்த 30 நாள் சேலஞ்ச சங்கடத்தை விஸ்வநாத்துக்கு ஏற்படுத்தினவனே நான் தான். எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டு கேந்திரா அதிர்ந்தாள். அட பாவி, நீ நம்பிக்கையானவன் இல்லைன்னு தெரியும், ஆனா இப்படி எதிரி கம்பெனியோட கையாளா இருந்து உள்வேலை பாக்குறவன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே. இதை அப்படியே அப்பா கிட்ட சொல்லணும். அது மட்டுமில்ல, இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆதாரம் கிரியேட் பண்ணணும் என்று நினைத்து செல்போனில் மறைவில் இருந்தவாறு ரெக்கார்ட் பண்ண தொடங்கினாள். கைலாஷ் சக்கரவர்த்தியிடம் ஏறினான். என்ன பிளான் பண்ண மாதிரி போச்சு, எல்லாம் ஃப்ளாப். முதல்ல நம்ம ஆளு அந்த புது ப்ராடக்ட் டீம்ல சேர்த்து எல்லா ரகசியத்தையும் ஈஸியா கைப்பற்றலாம்னு சொன்னீங்க. விஸ்வநாத் உஷாரா அவன் ஆளுங்களை போட்டு நாமத்தை சாத்தினா அப்புறம் அந்த புது பையன் பரத்தை தீத்து கட்டி நம்ம ஆளை கொண்டு வரலான்னு பிளான் பண்ண கடைசி நிமிஷத்துல அதை பண்ணாதேன்னு சொன்னீங்க. அதுல அந்த வீட்டுக்கார கிழவன் பலியானா. அப்புறம் கொக்கு தலையில வெண்ண வைக்கிற மாதிரி அந்த கனகராஜோட பையனுக்கு இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு வேலை கொடுத்து வச்சிங்க. இவனை வச்சு பரத் கிட்ட இருந்து ரகசியங்களை கறக்கலாம்னு அந்த பரத்தே எங்கேயோ போயிட்டான். சக்கரவர்த்தி அவனை வெறுப்பேற்றுவதை போல் அப்புறம் என்று ஒரு மெல்லிய புன்னகையை உதித்தார். வெறுப்பேத்தாதீங்க சக்கி, அப்புறம் கேந்திரா மோட்டார் ஷேர் எல்லாம் வாங்க சொன்னீங்க, அந்த கோபால வழிக்கு கொண்டு வந்து அவனோட ஷேர்ஸோட நம்மளத சேர்த்து மொத்த கம்பெனியும் அத்தோட இந்த புது ப்ராடக்டையும் நம்ம கையில போட்டுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த கோபால் இப்ப விஸ்வநாத்துக்கு சம்பந்தி ஆயிட்டான். எங்க அவங்கள பிடிக்கிறது? கைலாஷ், நீ சொன்ன எதையும் நான் மறக்கவில்லை, ஆனா நாம போட்ட எந்த பிளானும் இதுவரை ஒர்க் அவுட் ஆகாதது நமக்கு தான் நல்லதா முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த ப்ராடக்ட் இன்னும் 30 நாளுக்குள்ள தயாராயிடும். அப்ப அதோட புரோட்டோடைப் மேக்ஸ் சீக்ரெட் எல்லாம் தயாராயிடும். இதுக்கு முன்ன நாம கேந்திரா மோட்டார்ஸை கைப்பற்றி இருந்தா விஸ்வநாத் இந்த ப்ராடக்டை உருவாக்குறதையே நிறுத்தி இருப்பான். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், கேடிகேவுக்கும் இது வேணும். இதை உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண உடனே கைப்பற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன 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 சொல்லுங்க? அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும், அதுதான் நம்மோட லாஸ்ட் சான்ஸ். யாராலும் எதிர்பார்க்க முடியாத வகையில இதை நான் முடிக்கிறேன். இனிமே நாம சந்திக்கிறத தவிர்க்கணும். அடுத்த முறை நான் அந்த ப்ராடக்ட் சீக்ரெட்டோட உன்னையும் ரிச்சர்டையும் துபாயில மீட் பண்றேன். இதை அவ்வளவையும் மூச்சை பிடித்துக் கொண்டு கேந்திரா தன் செல்போனில் ரெக்கார்ட் செய்து விட்டாள். அதே நேரம் கேந்திரா வர தாமதமானதால் அவள் எப்போது வருவாள் என்று தெரிந்து கொள்ள மனோகர் அவள் செல்போனை அழைத்தான். சக்கரவர்த்திக்கும் கைலாஷுக்கும் தெரியாமல் ஓசைப்படாமல் அந்த இருட்டு மாடிப்படிகளின் வழியே மெல்ல நழுவிக்கொண்டிருந்த கேந்திராவின் செல்போன் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் பெரிதாக அலறியது. மேலே காரிடாரில் நின்று கொண்டிருந்த சக்கரவர்த்திக்கும் கைலாஷுக்கும் இது கேட்கவே அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி தடதடவென ஓடத் தொடங்கினர். அவர்கள் கையில் சிக்கிவிடக்கூடாது என்று கேந்திராவும் இப்போது வேகமாக ஓடத் தொடங்கினாள். தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.